திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
பாசம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே என்னது? ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆணவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்கள் வந்து பிறவி துன்பத்தை அனுபவிக்குது, அதே சமயம் அதே உயிர்கள் தான் பின்னாடி முக்தி இன்பத்தையும் அனுபவிக்குது. அப்ப எது பிறவி துன்பத்துக்கு காரணமா இருக்குன்னா ஆணவம், அது அதிலிருந்து வெளிவருவதற்காக தரப்படுகின்ற கன்மம் மாயை. முக்தி இன்பம் அனுபவிக்கிறதுக்கு எது துணையா இருக்குன்னா இறைவன். இப்ப இதெல்லாம் இல்லைன்னு பேசுறாங்க சிலர். அப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுடைய அறிவை மறைத்திருக்கின்ற ஆணவ இருள் என்று மிக அழகாக இருள்மல்ல நிலையிலே முதல் பாடலிலே சொல்லுகின்றார். அடுத்து, புறையிருள் வந்து எல்லா பொருளையும் மறைக்கும், ஆனா அக இருள் வந்து எல்லா உயிரோட அறிவை மறைக்குது. பொருளை மறைக்குது, அது அறிவையே மறைச்சிருது. அறிவு மறைஞ்ச அப்புறம் பொருள் கூட நமக்கு புலப்படாது. அப்போ புறையிருளை விட மோசமானது ஆணவம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து, எல்லோருக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு பாடல், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது, இதுங்கிறது ஆணவத்தை தான். அப்போ புறையிருள் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு பொருளையும், அந்த இருட்டு வந்தால் நமக்கு ஒரு பொருளும் தெரியாது இருள் இருந்தா. ஆனா அந்த இருள் தன்னை காட்டுது இல்லையா, நமக்கு அது இருள்னு நமக்கு தெரியுது. ஆனா இது வந்து என்ன செய்யாதா, பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது. அதாவது பொருள்ங்கிறது மெய்ப்பொருளாகிய சிவத்தை, இது தன்னையும் காட்டாது சிவத்தையும் காட்டாது அப்படிங்கிறது இதுல சொல்லப்படும். அப்ப இருளை விட ஆணவம் வந்து ரொம்ப கொடியது அப்படிங்கிறது. இப்ப இருள் வந்து தன்னோட இருப்பை நமக்கு காட்டுறதுனால அந்த இருளை விளக்குறதுக்கு ஒரு ஒளியை நம்ம வைக்கிறோம், ஒரு விளக்க வைக்கிறோம். அந்த விளக்க வச்சா நமக்கு ஒரு ஒளி கிடைச்சா இருள் விலகும்னு நமக்கு தெரியும். ஆனா இது தன்னோட இருப்பையே காட்டுறது இல்லையே, அப்ப எப்படி நாம அதுல, அதனாலதான் மக்கள் வந்து அதுல இருந்து நீங்குவதற்கு முயற்சியே செய்வதில்லை. அதற்கு காரணம், இது அந்த அளவுக்கு உயிரின் அறிவை மறைத்து தன்னையும் காட்டாது இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அனாதிகாலம் தொட்டே உயிர்களோடு அவர் வந்து ஒன்னாதான் இருக்கிறாரு அப்படிங்கும் போது ஆணவ மலமும் இருக்கு. ஆனா எப்படி நம்மை பற்றிய இந்த ஆணவ மலம் இறைவனை பற்றாமல் இருக்குதுன்னா, அது ஒரு நாளும் இறைவனை பற்ற முடியவே முடியாது. அது இறைவனை பற்றாமல் இருப்பதால் தான் அவர் வந்து இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர், எண் குணத்துல ஒண்ணு. அதனால தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆணவத்தை அவரால், அந்த நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்ற ஆணவத்தை வலிமை குன்றும்படியாக அவரால் செய்ய முடிகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ எண்ணற்ற உயிர்களை பிணிச்சிருந்தாலும் இருள்பாவின்னு சொல்லப்படக்கூடிய ஆணவத்திற்கு, அந்த தான் பிணித்துள்ள உயிர்களுக்கும் இல்லையா, அந்த என்ன இருக்குன்னே காட்டாது. உயிர்கள் திருவருளை பெற வரைக்கும் அந்த உயிர்களுக்கு நம்மளை ஆணவம் பிணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா உணரவே முடியாது அப்படிங்கிறதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, உயிர் வந்து அறிவு பொருள். நேத்து நம்ம பார்த்தோம், அந்த அறிவு பொருளாகிய உயிர்களுக்கு அறியாமையை உண்டு பண்ணுவதுதான் ஆணவ மலத்தின் தலையாய வேலை அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, உயிர்களுக்கு பிறவி துன்பம் எதனால வந்துச்சு, ஆணவத்தினால தான் வந்துச்சு. இப்போ ஆணவத்தை வந்து உயிரோட குணம்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, சிவஞானம் வந்து ஆணவத்தை இல்லாம செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிரும் அழிந்துபடும். ஏன்னா உயிரோட தான் இது இருக்குது, அப்போ உயிரும் அழிந்து விடும் அப்படின்னு ஒரு பொருள் வந்துடும். உயிர் வந்து நித்திய பொருள், அழியாத பொருள். அதனால ஆணவம்ங்கிறது உயிரோட குணம் கிடையாது, அது ஒரு குற்றம், தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது ஒரு குற்றம், ஒரு ஊனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆணவ மலம் வந்து உயிரோட குற்றமாய் இருக்கு. சரி, அப்ப அது ஒரு காலத்துல தோன்றி உயிரை வந்து பற்றுச்சு அப்படின்னு சொல்லலாமான்னு பார்த்தா, அதுக்கு என்ன காரணம், அவ்வாறு பற்றுவதற்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி எழும். அதுக்கு நம்மளால காரணம் சொல்ல முடியாது. அதனால ஒரு காரணமும் இல்லாமல் பற்றியிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப முக்தி காலத்திலையும் வந்து பற்றதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்ல நேரிடும். ஆகையால் இது ஆணவம் வந்து இடையில வந்து உயிர்ட்ட கூடுனது கிடையாது, அது எப்போதுமே உயிரோட அனாதியே இருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உயிர்கள்ட்ட ஆணவமாகிய இருளும் திருவருளாகிய ஒளியும் ரெண்டுமே இருக்கு. ஆணவம் மிகுந்தால் உயிர் வந்து திருவருளை பற்றி கொள்ளாட்டா உயிரை விட்டு ஆணவம் ஒரு நாளும் நீங்காது. அது எந்த காலத்திலும் நீங்காது. அது நீங்கணும்னா நம்ம திருவருளை பிடிக்கணும். அதுதான் ஒளி நமக்கு. பிரகாசமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றினால் இந்த ஆணவ இருளிலிருந்து நாம் மீளலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு நல்ல பரிச்சயமானது தான் விடிவாம் அளவும் விளக்கனைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து இல்லையா. சூரிய ஒளி தோன்றுற வரைக்கும் புற இருளை நீக்கிறதுக்கு விளக்கொளி உதவுது. அதே மாதிரி உயிர்கள்ட்ட திருவருள் பிரகாசிக்கிற வரைக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அகையிருளை நீக்குவதற்காக மாயையும் கன்மமும் விளக்கு போல நின்று உதவும். இதிலிருந்து மீள்வதற்காக இறைவன் நமக்கு கன்மத்தையும் மாயையையும் தந்து உதவி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதற்கு இவருடைய பாடல்களில் இது பாசத்தை பற்றிய பாடல்களை இப்போது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அதில் முதலாவதாக நம்ம ஒரு உழவை வைத்து ஒரு பாடல் நமக்கு சொல்லுகின்றார். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கழையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்க கண்டு தகவெனும் வேலி இட்டு செம்மையொள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்பது அந்த பாடல். அந்த சிவகதின்னு தான் பேரின்பம் முக்தி அந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம். இப்போ மெய்மையாம் உழவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உழவு செய்யறது நல்ல ஒரு உழவாக இருக்க வேண்டும் இல்லையா. அதாவது இப்ப ஒருவர் வந்து அந்த கரணம் இல்லையா, ஐம்பொறிகள் இவற்றால் நுகரக்கூடிய உலக இன்பம் இதெல்லாம் நிலையில்லாதது, இது வந்து சிற்றின்பம், சிவனை அடைந்து பெறும் இன்பம்தான் பேரின்பம் அப்படின்னு தனக்கு குரு சொன்ன உண்மையை கேட்டு சிந்தித்து தெளிவுற அறிந்த பின் சிவத்தன்மை அப்படிங்கிற ஒரு உழவை தமது உள்ளத்துல உழுவாங்க. ஒரு விவசாயி முதல்ல விவசாயம் பண்றதுக்கு உழுவான் இல்லையா, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிவகதி விளையணும் அப்படின்னு ஒரு விளைச்சல் வேணும்னா நாம இப்ப என்ன பண்ணணும், நமக்கு வந்து இந்த அந்த கரணங்களாலேயும் ஐம்பொறிகளாலேயும் கிடைக்கக்கூடியதெல்லாம் உலக இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பம், இறைவனால் கிடைக்கக்கூடியது மட்டும்தான் பேரின்பங்கிறது புரிஞ்சு, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுன்னா ஒரு குருவின் மூலமாகத்தான் நமக்கு புரிந்தது. அதை கேட்டதால் கேட்டதை சிந்தித்து சிந்தித்ததால் ஒரு தெளிவு கிடைத்த பின்பாக சிவத்தன்மைங்கிற ஒரு உழவை உள்ளத்திலே உழுது. அடுத்து ஒரு விதை போடணும். அது என்ன விதை அப்படின்னா சிவத்தை அடைதல் வேண்டுங்கிற ஒரு விதையை உள்ள போகணும். ஏன்னா நம்ம அறிவை மறைக்கிறதுக்கு ஆணவம் இருக்கு. தன்னையும் காட்ட மாட்டேக்கு, நம்மையும் காட்ட மாட்டேக்கு, தலைவனையும் காட்ட மாட்டேக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும், இறைவனை அடைய வேண்டும், அதை நம்ம வேணும்னு சொல்லி அந்த விருப்பத்தை விதையாக அதுல விதைக்கணும். அடுத்து பொய்மையாம் கழையை வாங்கி. அந்த பொய்மை அப்படிங்கறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம விதை விதைச்சா பயிரும் வளரும் களையும் வளரும் இல்லையா. அது மாதிரி இந்த இந்த நல்ல அந்த உள்ளமாகிய நிலத்துல முளைச்சு வளர்ந்த சிவத்தன்மையாகிய பயிர் கூட பழைய மலவாசனையாகிய களையும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இப்ப நாம அதை என்ன செய்யணும், பிடுங்கி தூர எரியணும். சரி, அங்கனம் அதை பிடுங்கி எரிந்த பின்பாக பொறை எனும் நீர் பாய்ச்சினா தானே பயிர் விளையும். பொறை எனும் நீரை பாய்ச்சி அந்த சிவத்தன்மையாகிய பயிர் காஞ்சி போயிடக்கூடாது. அதனால நாம அதுக்கு ஒரு நீர் பாய்ச்சணும். அது என்ன நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறைங்கிற நீர். அது என்ன பொறைனா என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிராரத்த வினையால. இப்ப நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவியில நாம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அதுதான் பிராரத்தம். அந்த அந்த பிராரத்த வினையால உடலுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்வதுதான். ஆனா அதுதான் ரொம்ப கஷ்டம். இன்பம் வரும்போதாவது சரின்ட்டு போயிருது, ஆனா துன்பம் வந்தா யாருமே தாங்கவே முடியறதே இல்லை. ஆனா தாங்கணுங்கிறத நமக்கு அப்பர் சுவாமி அழகா வலியுறுத்தி இருக்காங்க. இங்க உள்ள சிவத்தன்மை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சிவனை அடையணும்னா இந்த இன்ப துன்பத்தை, அதான் இந்த இருவினை வெப்புன்னு சொல்றது இல்லையா, அதை வந்து நம்ம அந்த பழைய மல வாசனையினால அந்த களைய புடுங்கி எரிஞ்சிட்டு இந்த பிராரத்த வினையால வரக்கூடிய துன்பங்களை நாம வந்து அந்த வருத்தம் துன்பம் இல்லையா அதெல்லாம் வந்து பொறுத்து கொள்வதுதான் அதற்கு பாய்ச்சுகின்ற நீர் என்று மிக அழகாக ஒரு விவசாயத்தின் மூலமாக நமக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். அப்ப அப்படி அந்த நீரை பாய்ச்சி அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, தம்மையும் அந்த வளர்ந்து முதிர்கின்ற சிவத்தன்மையோடு பயிர்ல வெளிப்படுகின்ற சிவம். அதுக்கு தானே நம்ம சிவமாம் தன்மை கிடைக்கணும்னு தானே இதை பயிரிட்டு இருக்கோம். அதனால சிவத்தையும், பயிர்லேருந்து வெளிப்பட்ட சிவத்தையும், அந்த சிவத்தின் உள்ளே 36 தத்துவ கூட்டங்கள்ல இருந்து வேறா இருக்கக்கூடிய நம்மையும், அதாவது உயிரையும் உணர்ந்து, இப்போ உணரணும் இல்லையா, உணர தெரியணும். அப்படி உணர்ந்து தகவு எனும் வேலியிட்டு இல்லையா, சிவத்தில் விளங்குகின்ற தன்கிட்ட அந்த தற்போதம்ங்கிறதே இருக்கக்கூடாது. அது எழாதபடி தற்போதம் இல்லாமல் உயிர் உணர்வு மட்டும் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா அது தானாலாம் நடக்காது. அதுக்கு எப்போதும் அஞ்செழுத்த ஓதணும், சிவோகம் பாவனை செய்யணும். இதை செய்து கொண்டே இருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு நிலைக்கு நாம் செய்ய முடியும். அப்படி செய்து அந்த வேலியை போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணுமா, தகவன் வேலி இட்டாச்சு. செம்மையுள் நிற்பராகில், அப்ப அது செம்மையில நிக்கிறதா ஒற்றுமைப்பட்டு நிக்கணும் சிவத்தோட. அப்படி அத்துவிதையில நிலையில நின்றாதான் சிவபோகமாகிய தானியம் நமக்கு விளையும், அதாவது சிவபோகம் நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். என்ன ஒரு அருமையான ஒரு பாடல்னு பாருங்க. நமது இதே கருத்தை தான் நம்ம மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். சிவம் வந்து நிலையான பேரின்பம் தரக்கூடிய மெய்ப்பொருள் அப்படின்னு உணர்ந்த ஒருத்தர் அதை அடைவதற்கு தன்னோட உள்ளத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அனுபவ உண்மையாக, ஒரு உழவன் நிலத்துல உழுது தானியத்தை விதைச்சு பயிர் செய்து அது விளைய செய்யும் போது அந்த களையை நீக்கி நீரை பாய்ச்சி வேலியிட்டு அதை எப்படியெல்லாம் பாதுகாப்பானோ அது மாதிரி நாம் செய்தால் நமக்கும் அந்த சிவகதி கிடைக்கும் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதுல இருந்தே நமக்கு தெரியுது சைவ சமயம் வந்து செயல்முறை சமயம் அப்படிங்கிறது. அதுல வாழ்க்கையின் குறிக்கோளாக கூற நம்ம திருப்பி திருப்பி நம்ம வாழ்றோமே தவிர வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, டிகிரி படிச்சோம் இல்லையா, என்ன ரேங்க் வாங்கணும், என்ன வேலைக்கு போனோம், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணோம், யாரை திருமணம் செஞ்சோம், யாரை பெற்றுக்கிட்டோம், என்ன தொழில் பண்ணணும், அதெல்லாம் வந்து வேற. ஆனா அதையெல்லாம் தாண்டி நமக்கு எதுதான், நமக்கு எது குறிக்கோள்னா பேரின்பம் தான் அப்படிங்கிறத நமக்கு அழகாக சைவ சமயம்தான் குறிக்கோளாக சொல்லி கொடுக்குது. அதை தன்னோட முயற்சியால தான் பெற முடியும் அப்படிங்கிறத, இம்மேலேயே கூட பெறலாம் அப்படிங்கிறத நமக்கு அழகா சைவம் வழிகாட்டுகிறது. அதுதான் இந்த பாட்டில் அழகா சொல்லியிருக்காரு. ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும். அதனால நமது திருவிளையாடல் புராணம் செய்த பரஞ்சோதி முனிவர் வாத ஊர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் அதுல சிந்தையாகிய செருவினுள் சிவமுதலோங்க பந்தபாசம் வேறற களைந்து அருட்புணல் பாய்ச்சி அந்தமாதியின்றாகிய ஆனந்த போகம் தந்த தேசிக உளவந்தன் கோயிலை சார்ந்தார் என்று மிக அழகாக வாத ஊரடிகள் புராணத்திலே ஒரு கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அது என்ன என்று பார்த்தோமானால், சிந்தைனா மனம், உள்ளம், அந்த உள்ளமாகிய விளை நிலத்துக்குள்ள அன்புங்கிற முளை வருது. பந்தபாசம்ங்கிற களை இருக்கு, அந்த பந்தபாசம்ங்கிற களைய வேற களைந்து அருள்ங்கிற நீரை பாய்ச்சி முதலும் முடிவும் இல்லாத சிவானந்தமாகிய விளைவினை நாம் புசிக்குமாறு தந்தருளிய குறவன். அந்த குறவன் யாருன்னா உழவன். அந்த அந்த உழவன் அது அது யாரு, சிவபெருமான் தான். அவர் தான் நமக்கு குறவன், அவர் நமக்கு குருவாகவும் இருக்கிறார், தாயா இருக்கிறார், தந்தையா இருக்கிறார். அவர் நமக்கு செய்யற கருணைக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அவருடைய திருக்கோயிலை சென்று இவர் அடைந்தார் என்று மிக அழகாக, அதான் செம்மலர் நோன்தால் சேரல் ஒட்ட அம்மலம் கழுகி அன்பரோடு மரியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் மரணென தொழுமேன்னு பரணாஞ்சூத்திரம் சிஞ்ஞான போதும் நமக்கு இதைத்தான் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கு. அதுபடி அவர் கோயிலுக்குள் சென்றார் என்பதை மிக அழகாக திருவிளையாடல் புராணத்திலே நமது பரஞ்சோதியாரும் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதன் பின்பாக இதிலே இந்த மெய்மையாம் உழவை செய்து இல்லையா, அதுல வந்து ஞானத்தில் சரியை அது வந்து, அடுத்து தம் அது நீர்ப்பாய்ச்சற வரைக்கும், அடுத்து தம்மையும் நோக்கி வேலியிட்டு அது வந்து ஞானத்தில் கிரியை, செம்மையுள் நிற்பது வந்து ஞானத்தில் யோகம், சிவகதி விளைவது வந்து ஞானத்தில் ஞானம். இப்போ படிநிலையில் 4 சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறது, அந்த 4 வரும், சரியையில் சரியை, சரியையில் கிரியை, அது மாதிரியே சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி இவர் வந்து என்ன சொல்லியாச்சு, அந்த அதாவது எப்படி சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீர் பாய்ச்சிறார் இல்லையா, அது வரைக்கும் எட்டாம் சூத்திர கருத்து. தகவனும் வேலி இடுறது வந்து ஒன்பதாம் சூத்திர கருத்து. அடுத்து செம்மையுள் நிற்பது பத்தாம் சூத்திர கருத்து. சிவகதி விளைவது வந்து பதினோராம் சூத்திர கருத்து என்று மிக அழகாக அப்படியே சைவ சித்தாந்த பிழிவாக இருக்கிறது. அந்த பாடலை நம்ம அப்படியே மனசில் எப்போதுமே வச்சுக்கிடணும். உள்ளத்தில் சிவபெருமானை காண்பதே திருமூல தேவ நாயனார் இல்லையா, 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் மிக அழகாக சிந்தை அதன்ன சிவனென்ன வேறில்லை, சிந்தையின் உள்ளே சிவனும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே என்று கூறியிருக்கின்றார். நமது செம்பன் பள்ளியிலே நமது நாவுக்கரசு பெருமானே, செறிவிலேன் சிந்தையுள்ளே சிவனடி தெரிய மாட்டேன் என்றும், ஊனையே கழிக்க வேண்டில் உணர்மின் உள்ளத்துள்ளே என்றும், சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பொன் பள்ளியாறு என்றும் மிக அழகாக பாடியுள்ளார் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு மிக அழகான முறையிலே ஒரு உழவை செய்து அவர் அருளை பெற வேண்டும். நமது பட்டினத்து பிள்ளையும் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில் நின் தெய்வ திருவருள் வந்து கிடைத்தலின் மாய படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின் பெருந்தன்மையை கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்நிலை அனைத்தையும் கண்டேன் என்ன நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே என்று சொல்லியிருக்கின்றார். அந்த மல நீக்கமும் அந்த அடுத்தால நல்ல ஞானம் கிடைச்சி அடுத்தால சிவபேரும் கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத மிக அழக அருள் கிடைச்சாச்சு அப்படின்னா கண்டு மறைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த படலம் எல்லாம் நீங்கி அழகான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும் போது என்னெல்லாம் நாம காணலாம் என்பதை பட்டினத்தடிகள் நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த பொய்மையாம் களைங்கிறது பயிருக்கு களைன்னு பார்த்தோம், உயிருக்கு வந்து இந்த அசத்துத்தன்மை மலத்தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கும்படியாக இறைவன் செய்கின்றார். அந்த சிவத்தன்மை கொடுப்பதற்கு இது இடையூறாக இருப்பதால் அதை நீக்குகின்றார் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்த்தோம். ஆக ஒரு விவசாயத்தின் மூலமாக உழவின் மூலமாக உயிருக்கு கிடைக்கக்கூடிய சிவகதியை பற்றி சொன்னார். அடுத்தபடியாக உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக மடம்படு உணர்னை அட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகோள இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை கழலடி காணலாமே என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். முக்தி நெறியுள்ள ஒருவர் இல்லை, அது மேல அதுல போகணும், முக்தி நெறிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருடைய உடம்பு அப்படிங்கிற அந்த மனை வீடு அந்த வீட்டுக்குள்ள அவருடைய உள்ளமே, அவருடைய உள்ளமே அகலாக இருக்கு, விளக்கா இருக்கு, அகல் விளக்கா. மடம்படும் உணர்னை அட்டி இல்லையா, அந்த உள்ளம்ங்கிற விளக்குல அவிச்சையை ஒழிக்கக்கூடிய தெளிவு உணர்மாகிய நெய்யை கொடுத்து, அதாவது அறியாமையாகிய அகையிருளை கெடுக்கக்கூடிய மெய்யுணர்வையே நெய்யாக அதில் செய்து விட்டு உயிர் எனும் திரிமயக்கி இல்லையா, அதுல வந்து உயிரையே திரியாக சேர்த்து அதன் பின்பு என்ன செய்யறாங்க, இடம்படு ஞானத்தீயால் இல்லையா, அப்படி தெளிவான உணர்வு உடைய உயிர்ங்கிற திரியில சிவபெருமானுடைய வியாபக அருள் ஒளியினால் இல்லையா, எரிகோளன்னு சொல்லும் போது மலையுருள் முற்றும் நீங்கி விளங்க, அதாவது மலையுருள் நீங்கணும் திருவருள் விளங்கணும், அப்படி செய்வதற்கு சிவஞான தீயினால் அந்த விளக்க ஏத்தி அந்த ஞான ஒளியிலேயே லயித்து அகக்கண்ணால பார்க்கணும். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம்னு சொல்றார் இல்லையா திருமூல தேவநாயனார், அது மாதிரி பார்க்கணும். அகக்கண்ணால் பார்த்தால் அந்த நிட்டையில இருக்கணும், நிட்டை நிலையில் இருந்து அதை பார்த்தால் கடப்ப மரத்துக்கு கீழே முருகக்கடவுளுடைய தந்தையாகிய சிவபெருமான் அவர் வீர கழல்கள்லாம் அணிந்திருக்கிற அவருடைய திருவடிகளை கண்டு அந்த பேரின்பத்தை நாம் அடையலாம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த இடம்படு ஞானம்னா எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவஞான பெருமான் எங்கும் வியாபகமா இருக்கார், அவருடைய அந்த சிவஞானமும் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் இல்லேன்னு செய்யக்கூடியது சிவஞானந்தான், அந்த சிவஞானந்தான் வீடு பேற்றுக்கு நமக்கு வழியாக இருக்கிறது. அதைத்தான் மிக அழகாக மடம்படு உணர்வு என்று அந்த நெய்யை உருவகம் காட்டுவதன் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.